அருட்பிரகாச வள்ளலார் சுவாமிகள் பற்றி உங்களிடமிருந்து தெரிந்து கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம். வள்ளலார் சுத்த சன்மார்க்கத்தை போற்றியவர் இல்லையா? சிவ வழிபாட்டில் இவர் தன்னையே ஈடுபடுத்தி கொண்டவர். எளிய தமிழில் உள்ளத்தை நெகிழ வைக்கும் அற்புதமான பாடல்களையும் இவர் எழுதியிருக்கின்றார். சமயங்கள் வெறும் சடங்குகள் மட்டுமே என ஆகிப்போன நிலை இவர் காலத்தில் இருந்தது. சமயம் வாழ்க்கை நெறியாக இருக்க வேண்டும் என்பதனையும் வலியுறுத்தும் வகையில், அன்புக்கு முக்கியத்துவம் அளிக்கும் வகையில் பாடல்கள், கட்டுரைகள் என பலவற்றை செய்து தெய்வீக வாழ்க்கையை தொண்டையே வாழ்க்கையாக தனது வாழ்க்கை நெறியாக எடுத்துக்கொண்டவர் இவர். இவரது வழியில் சைவ சித்தாந்தத்தை விளக்க முடியுமா?
முதல்ல வந்து அவர் ஏறக்குறைய 5000 பாடல்களுக்கு மேல எழுதியிருக்கிறாரு. அதுல வந்து அருட்பெருஞ்சோதி அகவல் அப்படின்ட்டு 1000 வரிகளுக்கு மேல போற ஒரு அகவலை எழுதியிருக்கிறாரு. நான் அவற்றையெல்லாம் இன்னும் ஆழமா ஆராய்ஞ்சி நான் பார்க்கல. ஆனா மரணமில்லா பெருவாழ்வு என்று ஏறக்குறைய 27-28 பாடல்கள் உள்ள ஒரு தொகுப்பையும், அப்புறம் மகாதேவ மாலை என்ற 100 பாடல்கள் கொண்ட ஒரு நூலையும் நான் வந்து ஒளிபெயர்த்து நெடிய உரைகளும் எழுதியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் என்ன நான் பார்க்கும்போது, நிச்சயமா முப்பொருள் உண்மையை உடன்படுகின்ற ஒருவர் என்ற அந்த கருத்துல அவர் வந்து வேதாந்தி அல்ல, சைவ சித்தாந்தி. முப்பொருள் உண்மையை ஒப்புக்கொள்கின்ற, அதுதான் உண்மை என்று எடுத்துக்கொள்கின்ற ஒருத்தர். அந்த அடிப்படையில் அவர் வந்து சைவ சித்தாந்தி. ஆனால் அதே சமயத்தில் தாய்மானவர் போல சமயாதீதம் பகர்கின்றவர். ஆக இந்த சமயாதீதம் என்றது எல்லா சமயத்தையும் கடந்து விரித்தனத்தெல்லாம் விட்டு இறைவனோடு அன்பின் அடிப்படையில் ஒன்றாக வேண்டும் என்ற அந்த போக்கு அவர்கிட்ட நிறைய இருக்கு. ஆக அதனால தான் அவர் அன்பினை பற்றி நிறைய பேசுவார், அருளை பற்றி நிறைய பேசுவார், இறைவனையே அருள்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அப்படின்னு பேசுவார். ஆக இந்த உயர்ந்த நிலையில் அவர் போயிருக்கிறது தனி சிறப்பு, உண்மையான சைவ சித்தாந்தி அப்படின்ட்டு நம்ம அவரை எடுத்துக்கலாம். ஆக இந்த இதில் ஒரு சிறப்பு நான் நிறைய இன்னும் செய்ய வேண்டியது இருக்குது, ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்குது. வெள்ளக்காரங்களோடு ஒருபடி ஒத்து போறதும் இன்னொரு வகையில கொஞ்சம் வேற்றுமைப்படுவதும் இந்த கூடுதல் அறம் என்ற ஒரு கருத்து. அந்த கூடுதல் அறத்தை பத்தி வெள்ளையர்கள் யாருமே இதுவரை சொல்லாத ஆழமான கருத்துக்களை எல்லாமே நம்ம வள்ளலார் வந்து மகாதேவ மாலை என்ற அந்த 100 பாடல்களை சொல்லியிருக்கிறார்.
கூடுதல் அறம் என்றால் என்னன்னு விளக்க முடியுமா கொஞ்சம்?
எவல்யூஷனரி தியரி. இப்போ டார்வின்ஸ் இன்னும் எவல்யூஷனரி தியரின்னு சொல்கிறோமா இல்லையா? இப்போ இந்த குரங்கு வடிவத்திலிருந்து மனிதன் பிறந்தாங்க அப்படின்னா சொல்கிறாங்களா இல்லையா? அதுதான் கூடுதல் அறம், எவல்யூஷனரி தியரி. அப்போ அவங்க இந்த டார்வினுடைய எவல்யூஷனரி தியரி எப்படி அப்படின்னா, ஒரு உயிர் அது வந்து பை நேச்சுரல் அடாப்டேஷன் அது பல வடிவங்கள் எடுக்குது அப்படின்ட்டு சொல்லி, அப்போ இந்த ஒரு பல கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு ஏறக்குறைய ஒரு இன்னும் வாலிலா குரங்கு போல இருந்த ஒரு பிராணி அப்புறம் பின்னால் மனித வடிவத்தை அடைந்தது அப்படிங்கிறதெல்லாம் இந்த கூடுதல் அறத்தில் அடங்கும். ஆனால் இந்த இந்த கூடுதல் அறம் அப்படிங்கிற அந்த இது, இந்த எவல்யூஷனரி தியரி அப்படிங்கிறது தொல்காப்பியர் காலத்திலிருந்து தமிழ சிந்தனையில ஆழமாக இருக்கின்ற ஒரு கருத்து. ஒன்றறிவது இரண்டு அறிவது அப்படின்ட்டு தொல்காப்பியர் போவார். மாணிக்க வாசகருடைய இதுல புல் பூடாகி அப்படின்லாம் வருதா இல்லையா? வல்லரசாகி நின்று வந்து உன் அடிகளுக்கு கண்டு வீடு விட்டேன் அப்படின்னு வரும். அப்ப இங்க ஒரு வித்தியாசம் இருக்கு. ஆன்மா, பசுவாகி ஆன்மா பல பல புறப்படுத்து கூர்ந்து கூர்ந்து மனித பிறப்பு அடைந்து பிறகு வீடு பேறு உறும் என்ற முறையில் நம்ம கூடுதலரம் செல்லும். ஆக அந்த இந்த மாதிரியான கூடுதலரம் வெள்ளக்காரன்ட்ட இல்லை. அவங்க வீடு பேறு என்ற கொள்கை அங்கே இல்லை. ஆன்மா அநாதியாக இருக்கின்றது, அது வந்து தோற்றுவிக்கப்படாத ஒன்று, அது வந்து புறப்படுத்து புறப்படுத்து கூர்ந்து கூர்ந்து அப்புறம் மானிட புறப்படுத்து பிற மானிட பிறப்பில் இன்னும் பல பல வகையில் கூர்ந்து உயர்ந்து பக்குவத்தில் முதிர்ந்து அப்புறம் இறைவனது அடி சேரும் என்ற அந்த மாதிரியான கூடுதல் அறம் மிக மிக தெளிவாக மிக மிக விரிவாக வள்ளலார் மகாதேவ மாலையில சொல்லியிருக்கிறார்.
இப்ப நீங்க இந்த கூடுதல் அறம் சொல்ற போது எனக்கு இன்னொரு எண்ணம் தோன்றியது, அதாவது வைஷ்ணவ பாரம்பரியத்துல சொல்லப்படுகின்ற அவதாரங்கள் அப்படின்னு, அதுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்குதானே?
இருக்கலாம். அதாவது இந்த 10 அவதாரங்கள் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா, ஆனா அது அவதாரம் அப்படிங்கறது அவங்க எடுத்துக்கிற முறையே வேறையா இருக்கு. இறைவன் வந்து இறங்குகின்றான், ஏன்னா இப்ப வாமன அவதாரம் அப்படிங்கும் போது இறைவனே இறங்குகின்றான் அப்படின்ட்டு அது எடுத்துக்கிறாங்க. ஆனா உள்ளபடிய இறைவனுக்கு வந்து இறங்குதல் ஏறுதல்லாம் இல்லை, என்றும் ஒரேபடித்தான் இருக்கின்ற இறைவன் அவனுக்கு வந்து இறங்க மாட்டான், அவதாரங்கள் எடுத்து இறங்க மாட்டான். அப்படி அவதாரம் எடுத்து இறங்கினா அவன் வந்து இறந்து விடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அப்ப என்னன்னா அவன் இறைவன் வந்து பல மந்திர வடிவங்களை எடுத்து உலகை ஆட்டி படைக்கின்றான். அப்ப கல்கி அவதாரம் வாமன அவதாரம் போன்றவை எல்லாமே இறைவன் எடுக்கின்ற மந்திர வடிவங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் என்றுமே இருப்பது. இன்று கூட ராம அவதாரம் இருக்கின்றது, ராவண அவதாரம் இருக்கின்றது, ஆக கலி அவதாரம் இருக்கின்றது. அது ஒரு இன்னொரு வே ஆஃப் லுக்கிங் அட் த வேர்ல்ட் ப்ரொசஸஸ், உலகத்தில் நடக்கின்ற பல பலவற்றை இந்த தெய்வ வடிவங்கள் வழியாக இறைவன் நடாத்துகின்றான். அந்த வகையில் வந்து இந்த கூடுதல் அறத்திற்கும் இன்னும் இவல்யூஷன் அதற்கும் அதை உதவுகின்றான் என்ற முறையில் அதை எடுத்துக்கலாம். அதை பற்றி நம்ம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆக அந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கிறேன். ஆக இந்த அவதாரம் என்ற கோட்பாட்டை இறைவனது மந்திர வடிவங்கள் என்று தான் நான் எடுத்துக்கிறேன் தவிர, இறைவனே அந்த வடிவத்தில் இறங்கி வந்து உலகத்தில் இருக்கின்றான் அப்படின்ல. இறைவன் என்றுமே உலகத்தில் இருக்கின்றான், அவன் உலகத்தில் இல்லாத ஒரு காலமே இல்லை. ஆக அவன் இந்த வந்து ஒரு வடிவம் எடுத்து இறங்கி வர வேண்டும் என்று ஒன்று இல்லை, பல பல வடிவங்களை எடுத்து உலகத்தை ஆட்டி படைக்கின்றான். என்றுமே உலகத்தோடு அவையே தானையாக இருக்கின்றான். அவனுக்கு பிறப்பு இல்லை, இறப்பு இல்லை, பிறப்பிலே இறப்பிலே இல்லையா. ஆக அந்த மாதிரியான முறையில் நம்ம தெரிஞ்சுக்கணும்.